الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. المسألة السادسة أسعار الآدميين وبهيمة الأنعام. السؤر هو ما بقي في الإناء بعد شرب الشارب منه، فالآدمي طاهر وسؤره طاهر سواء كان مسلما أو كافرا، وكذلك الجنب والحائض. وقد ثبت أن رسول الله صلى الله عليه وسلم قال: المؤمن لا ينجس. وعن عائشة رضي الله عنها أنها كانت تشرب من الإناء وهي حائض، فيأخذه رسول الله صلى الله عليه وسلم فيضع فاه على موضع فيها. أنها كانت تشرب من الإناء وهي حائض، فيأخذه رسول الله صلى الله عليه وسلم فيضع فاه على موضع فيها. وقد أجمع العلماء على طهارة سؤر ما يؤكل لحمه من بهيمة الأنعام وغيرها، أما ما لا يؤكل لحمه كالسباع والحمر وغيرها فسؤرها طاهر ولا يؤثر في الماء، وكذلك سؤر الهرة لقوله صلى الله عليه وسلم في الهرة: وقد شربت من الماء وقد شربت من الإناء إنها ليست بنجس، إنما هي من الطوافين عليكم والطوافات، ولأنه يشق التحرز منها في الغالب. فلو قلنا بنجاسة سؤرها ووجوب غسل الإناء لكان في ذلك مشقة، وهي مرفوعة عن هذه الأمة. أما سؤر الكلب فإنه نجس، وكذلك الخنزير. أما الكلب فعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: طهور إناء أحدكم إذا ولغ فيه الكلب أن يغسله 7 مرات، أولاهن بالتراب، وأما الخنزير فلنجاسته وخبثه وقذارته. قال الله تعالى: فإنه رجس. الفقه الميسر என்ற நூலை நாம் படிக்கும்போது முதலாவதாக சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தெரிந்து வருகிறோம். இந்த சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கிதாபு தஹாரால 10 பாடங்களை ஆசிரியர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதில் முதல் பாடத்தை நாம் படித்தோம். இந்த முதல் பாடத்தில் நாம் படித்த அதாவது சட்டங்கள், முதல் பாடம் சுத்தத்தினுடைய ஹுக்கும், அதுபோன்று தண்ணீருடைய வகைகள், அதை பற்றிய பாடம். இந்த பாடத்தில் நிறைய சட்ட விளக்கங்கள் இருப்பதாக கூறி, நாம் இதுவரை படித்தது எத்தனை விளக்கங்களை படித்திருக்கிறோம்? 5ஆ? இப்ப 6ஆவது. சரியா? முதலாவது சட்ட விளக்கங்கள்ல ஃபிக்ஹ், சாரி, தஹாரா என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன, தஹாரா எந்த அளவுக்கு முக்கியத்துவம், தஹாரா எத்தனை வகையாக அமைகிறது, இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். இரண்டாவது சட்ட விளக்கத்தில் எந்த ஒரு தண்ணீரின் மூலமாக நாம் சுத்தம் செய்வோமோ அந்த தண்ணீரை பற்றிய வகைகளை பார்த்தோம். அதாவது மழை தண்ணீர், அதே போல ஆலங்கட்டி உடைய தண்ணீர், பனிக்கட்டி உடைய தண்ணீர், கிணற்று நீர், ஆறு நீர், இந்த மாதிரியான தண்ணீருடைய வகைகளை நம்ம பார்த்தோம். தண்ணீரை கொண்டுதான் நம்ம சுத்தம் செய்ய முடியும், தண்ணீர் அல்லாத மற்ற திரவமான பொருள்களை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது என்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அது வந்து குறிப்பா ஹதசை நீக்குவதற்கு, நஜாசத்தை நீக்குவதற்கு வேற எந்த திரவங்களை கொண்டு வேண்டுமானாலும் அல்லது மற்ற வஸ்துக்களை கொண்டு வேண்டுமானாலும் நம்ம நஜாசத் வெளிரங்கமாக பார்க்கப்படக்கூடிய அசுத்தத்தை நீக்கிக் கொள்ளலாம். ஆனா ஹதஸில் இருந்து சுத்தம் செய்வதாக இருந்தால், சிறு தொடக்கு அல்லது பெருந்தொடக்கிலிருந்து சுத்தம் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா தயமத்துக்கு தான் போக முடியுமே தவிர வேற லிக்விடான பொருள்களை வைத்து சுத்தம் செய்ய முடியாது என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக, தண்ணீரில் அசுத்தம் கலந்துவிட்டால், தண்ணீரில் அசுத்தம் கலந்துவிட்டால் அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்த்தோம். குறைவான தண்ணீராக இருந்தா அப்ப தண்ணி சுத்தமா பயன்பாடுக்கு தகுதியற்றதா போயிடும். அதிகமான தண்ணீராக இருந்தா, அதாவது 160 லிட்டர், புரியுதா, 160 லிட்டர், அதை விட அதிகமாக இருந்தால், 160 லிட்டரோ அல்லது அதை விட அதிகமாக இருந்தால் அதில் அசுத்தம் விழுந்து விடுவதனால் தண்ணீர் அசுத்தமாகாது. ஆனால் அதனுடைய நிறமோ அல்லது வாடையோ அல்லது சுவையோ மாறிட்டா மட்டும்தான் அது அசுத்தமாக போகும். மற்றபடி தண்ணீர் குறைவாக இருந்தால் அசுத்தம் விழுந்து விட்டாலே தண்ணி அசுத்தமாக போய்விடும். அந்த விஷயத்தை நம்ம மூன்றாவது சட்டத்தில் சட்ட விளக்கத்தில் பார்த்தோம். நான்காவது சட்ட விளக்கத்தில் தண்ணீரில் சுத்தமான பொருள் ஏதாவது கலந்து விட்டால் அந்த தண்ணீர் பயன்பாட்டுக்கு தகுதி உள்ளதாகத்தான் இருக்கும், புரியுதா. அதனுடைய கலர் மாறிட்டதுனாலேயோ, நிறம் மாறிட்டதுனாலேயோ, சுவை மாறிட்டதுனாலேயோ அந்த தண்ணீரை நம்ம ஊற்றி விட வேண்டிய அவசியம் கிடையாது. தஹாரா செய்வதற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம், புரியுதா. அதற்குண்டான விளக்கங்களை பார்த்தோம். அடுத்து ஐந்தாவதாக, சுத்தம் செய்யும் போது நாம் தஹாரா ஹதஸிலிருந்து சுத்தம் செய்யும் போது, சிறு தொடக்கு பெருந்தொடக்கிலிருந்து நம்ம உதவு செய்யும் போதோ அல்லது குளிக்கும் போதோ நம்முடைய உடலிலிருந்து வழியக்கூடிய தண்ணீர், அல்லது நம்ம குளிக்கும் பொழுது உதவு செய்யும் போது தெறிக்கக்கூடிய தண்ணீர், அல்லது உதவு செய்யும் பொழுது அந்த நம்ம தண்ணீர் மிச்சம் கீழே பாத்திரத்தில் விழுகக்கூடிய தண்ணீர், இதை பற்றி உண்டான சட்டம் என்னவென்றால் இதெல்லாம் சுத்தமான தண்ணீர் தான், திரும்ப அதில் நம்ம உதவு செய்யறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது என்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதுக்குண்டான ஆதாரங்களை பார்த்தோம். ஆக ஐந்து சட்ட விளக்கங்களையும் நம்ம அதற்குரிய ஆதாரங்கள் மற்ற பொதுவான விஷயங்களோட சேர்த்து பார்த்தோம். இன்று ஆறாவது சட்ட விளக்கம், அல் மஸ்அலத்து ஸாதிஸத்து, ஆறாவது சட்ட விளக்கம். இந்த சட்ட விளக்கத்தில் ஆசிரியர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பாருங்க, பொதுவாக அல்லாஹுடைய மார்க்கமாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம ரொம்ப கண்ணியமாக இருக்கும், ரொம்ப மதிப்பு மரியாதையோடு இருக்கும். அல்லாஹுவிற்கு முன்னாலும் நமக்கு மதிப்பு மரியாதை, அடியார்களுக்கு முன்னாடியும் அடியார்களுக்கு மத்தியிலும் நமக்கு மதிப்பு மரியாதை. அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹும் கண்ணியமானவன், அவனுடைய மார்க்கம் கண்ணியமானது, அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அடியார்களையும் அல்லாஹ் நம்ம கண்ணியமாக வைத்திருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எல்லா விஷயத்திலையும் நீங்க சிந்திச்சு பாருங்களேன், அல்லாஹுத்தால நமக்கு கண்ணியமே கண்ணியம்தான் வச்சிருக்கான். இஸ்லாமுடைய வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும், அதே போல சமூக ஒழுக்கங்களாக இருக்கட்டும், பொருளாதார விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே அல்லாஹுடைய ஒவ்வொரு சட்டத்திலும் அதில் நம்முடைய கண்ணியம் கெட்டு போகாத அளவுக்கு அந்த மரியாதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்து தான் அந்த சட்டத்தை அமைச்சிருக்கிறான், புரியுதா. ஏன்னா இது ரப்புடைய சட்டம், மனிதர்கள் இயற்றிய சட்டம் அல்ல. மனிதர்கள் இயற்றக்கூடிய சட்டங்களில் மனிதர்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேவலப்படுத்தும்படியாக, இழிவுபடுத்தும்படியாகத்தான் இருக்கும். அவர்களுக்குள்ளார பாகுபாடு காட்டுவது, அவர்களுக்குள்ளார ஒருவர் மற்றவரை தாழ்த்துவது, இந்த மாதிரியாக இந்த தரம் குறைப்பதெல்லாம் மனிதர்கள் இயற்றக்கூடிய சட்டங்கள்ல இருக்குமே தவிர ரப்புல் ஆலமீனுடைய சட்டத்துல இருக்கவே இருக்காது. சரி, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹு தாலா மனிதர்களை ரொம்ப கண்ணியப்படுத்தி இருக்கான். ரெண்டு வசனங்களை பாருங்க. உலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மனிதர்கள் ஆதமுடைய சந்ததிகளை நாம் மிக்க கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். சூரா பனி இஸ்ராயில் 70வது வசனம். அதே போல சூரா அத்தீன்ல லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், சூரா அத்தீன்ல 4வது வசனம் லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை தன்னுடைய அதாவது ரப்புடைய கலாமை ஓதக்கூடியவனாகவும் ரப்புக்கு முன்னால் நின்று பேசக்கூடியவனாகவும் ரப்புடைய இபாதத்தை செய்யக்கூடியவனாகவும் வைத்திருக்கிறான். ஆமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை தன்னிடத்தில் பேசக்கூடியவனாக வணங்கக்கூடியவனாக இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து அல்லாஹு தஆலா அழகு பார்க்கிறான். புரியுதா? தொழுகைக்கு வந்து நின்று விட்டாலே அடியான் என்னிடம் பேசுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். சுஜூதுல இருக்கும் பொழுது ரொம்ப எனக்கு நெருக்கமாயிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு அடியான் சுஜூதுல போயிட்டா அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித், அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நெருக்கமாயிரான், அவ்வளவு க்ளோஸ் ஆயிரான். அல்லாஹ் எப்பேற்பட்ட கண்ணியத்திற்குரியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்கு நின்றால் உங்களுடைய காலணிகளை சஜிதாவுடைய இடத்துல வைக்காதீங்க, ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் இருக்கிறான். புரியுதா? வலது பக்கத்தில் வைக்காதீங்க, உங்களுடைய வலது பக்கத்தில் உள்ளவங்க அதாவது வானவர்களுக்கு இடையூறா இருக்கும். இடது பக்கத்தில் வைக்காதீங்க, அது இன்னொருத்தருடைய வலது பக்கமா இருக்கும். உங்களுடைய கால்களுக்கு நடுவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல துப்புறதா இருந்தா கிப்லாவுடைய திசையில துப்பிடாதீங்க, மேற்குடைய திசையில துப்பிடாதீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை கொடுத்து அடியானை தன் பக்கம் ஒரு நெருக்கமானவனாகவே வைத்திருக்க விரும்புகிறான். புரியுதா? இப்படி உயர்வான ஒரு மனிதன் அல்லாஹு தாலா அந்த மனிதனை ஒரு அசுத்தமானவனாக கருதுவானா? அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? அப்ப மனிதனும் அசுத்தமானவன் அல்ல, மனிதனும் சுத்தமானவன். குறிப்பா இப்ப மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடியது எது வந்து கழிவா போகுதோ அதுதான் அசுத்தமே தவிர, சில பேர் விளங்கிக்கிற மாதிரி மனிதனுடைய ரத்தமா அசுத்தமா விளங்கிக்கிறாங்க. மனிதர்களுடைய எச்சி இருக்குல்ல, அந்த எச்சியை வந்து அசுத்தமா விளங்கிக்கிறாங்க. இப்ப இந்துக்களை பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப மோசம், முஸ்லீம் அல்லாத இந்துக்கள் அதே போல மற்றவர்களும் சரி. ஒருத்தங்க குடிச்ச தண்ணீரை இன்னொருத்தவங்க குடிக்க மாட்டாங்க, அதை கீழே ஊற்றிட்டு குடிப்பாங்க. அதே போல ஒருத்தங்க குடிச்ச கிளாஸ்ல வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை கழுவிட்டு குடிப்பாங்க. இப்ப அப்படி கழுவுறது சிரமமா இருக்குன்னு சொல்லி வீடுகள் வரைக்கும் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ், ஒருத்தர் குடிச்சிட்டு அந்த கிளாஸை தூக்கி போட்டுவார். இந்த முசீபத்து எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா ஹரம் ஷெரீஃபுக்குள்ளாரே வந்துருச்சு, மக்கா மதினாக்குள்ளாரே எல்லாம் பிளாஸ்டிக் கிளாஸ், ஒருத்தங்க குடிச்சிட்டு தூக்கி போட்டுடணும். அந்த மாதிரி அந்நியர்களுடைய கலாச்சார தாக்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அவர்களில் ஒருவர் உடும்பு பொந்துக்குள் சென்றிருந்தால் நீங்களும் அந்த பொந்துக்குள்ளார போவீங்கன்னு சொல்லி, இதெல்லாம் அந்த காஃபிர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து வந்தது. சில வீடுகளில் முஸ்லீம் வீடுகளில் பார்த்துருக்குறேன், ஒன்னா உட்காந்து சாப்பிடும் பொழுது தந்தை தண்ணி குடிச்சிட்டு இப்படி வச்சிருப்பாரு, அந்த மிச்ச தண்ணீர் எடுத்து புல்ல குடிக்க மாட்டாரு. சரி, தந்தை ஃபுல்லா தண்ணியை குடிச்சிட்டு கிளாஸ் காலியா இருக்கும், அந்த கிளாஸ்ல மகம் ஊத்தி குடிக்க மாட்டார், அவர் புதுசா ஒரு கிளாஸ் எடுத்து அதுல தான் ஊத்தி குடிப்பார். கேட்டா எச்சி போட்டுருச்சான். இவங்க எல்லாம் யாரு ரொம்ப சயின்ஸ் படிச்ச முட்டாளர்கள். புரியுதா? புத்தி ரொம்ப குழம்பி போயிடும், ரொம்ப படிச்சுட்டா குழம்பி போய் கடைசியில் லூசா போய் கிறுக்க போயிட வேண்டியதான். எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறி காஃபிர்களுடைய நாகரிகத்துல போறவங்க அழிஞ்சு நாசமா வேண்டியதுதான். விஷயத்துக்கு வருவோம். இப்ப மனிதர்கள் நம்ம வாய்ப்பட்ட தண்ணீர் நம்முடைய எச்சிப்பட்டது இது அசுத்தமான ஒன்று கிடையாது. புரியுதா? இது வந்து சுத்தமான ஒன்று தான். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தான் எச்சி, எச்சி சாப்பாடு, எச்சி தண்ணி, எச்சி கை, இந்த மாதிரியான பேச்சுகளை பேசுவாங்க. நம்ம அந்த மாதிரி பேசவே கூடாது. சரியா? இப்ப முதல்ல இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்துப்போம். ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப இந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, அதே போல குடிச்ச தண்ணீர், இதெல்லாம் வந்து சுத்தமானதுதான். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தா கூட சரி, அல்லாஹு தஆலா காஃபிர்களை நஜிஸ்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த காஃபிர்களை அல்லாஹ் நஜிஸ் என்று சொன்னது எந்த வகையில் அல்லாஹ் சொன்னது? அவர்களுடைய கல்பு ஷிர்க்கு அந்த கல்புல இருக்கிறதுனால கல்பு அல்லாஹ் நஜிஸ் என்று சொன்னானே தவிர காஃபிருடைய உடல் அவனுடைய எச்சி நஜிஸ்னு சொல்லல. புரியுதா? அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப அதே போல பெண்கள்ல பொதுவா வந்து பெண்கள்ல வந்து அந்த தொடக்குள்ள நாள்கள்ல வந்து மற்ற மதங்கள்ல, உதாரணத்துக்கு இந்து மதமா இருக்கட்டும், யூத மதமாக இருக்கட்டும், மொத்தமாவே அது அதுக்கு பேரே தீட்டுன்னு வச்சு பெண்களை தீண்டத்தகாதவர்களா வச்சிருப்பாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துட்டான். இந்த ஒரு செய்தி ஆரம்ப காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அன்சாரிகள் வந்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பெண்களுடைய இந்த பிரச்சனையில நாங்க என்ன செய்யறது, எது செய்யறது, யூதர்கள் இந்த மாதிரி செய்யறாங்களே அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படிலாம் செய்ய தேவையில்லை, அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தேவையில்லை, அவங்களோட நீங்க சாப்பிடலாம், கூட இருக்கலாம், இந்த மாதிரியான விளக்கங்களை சொல்றாங்க. இந்த செய்தி யூதர்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த யூதர்கள் சொல்றாங்க, இந்த முகம்மதுக்கு வேலையே நம்ம எது சொன்னாலும் அதுக்கு மாத்தமா சொல்றது. எப்படி பேசிக்கிட்டாங்க யூதர்கள்? ரசூல்லா அவங்க சொன்ன வார்த்தை முகமதுக்கு வேலைய நம்ம எது சொன்னாலும் அதுக்கு மாத்தமா சொல்லணும்ப்பா. நம்ம வீட்டை விட்டு வெளியே வைக்கிறோம், அவர் வீட்டுக்குள்ளாரே வைப்பேங்கிறாரு. நம்ம தொடக்கூட மாட்டோங்கிறாரு, அவர் ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா படுப்பாங்க, ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த அளவுக்கு யூதர்கள் காட்டமானாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. சரி, இப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அந்த மாதவிடாயில இருக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, மற்ற நேரங்களில் தண்ணி எடுத்து குடிப்பேன், பக்கத்துல ரசூல்லா இருப்பாங்க. நான் குடிச்சிட்டு வச்ச உடனே நான் குடிச்ச அந்த பாத்திரத்தை எடுத்து நான் எந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சனோ அதே இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்கன்னு சொல்லி. ஏன்? அந்த காலத்துல மக்கள் அந்த அளவு ஒரு மோசமாக பெண்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தொடக்கூடிய நாள் வந்துட்டாலே அவர்களை வந்து வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் வச்சிருவாங்க. அதாவது சமீபத்தில் சமீப காலம் வரைக்கும் பிராமணர்களிடத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. பெண்கள் அவங்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னா வீட்டுக்கு வெளியில திண்ணையில அல்லது வீட்டு கொல்லப்புறத்துல எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருவாங்க. ரொம்ப மோசமான முறையில செய்வாங்க. இப்ப கூட நீங்க சொல்ற அது விளங்கி, இந்த இந்து பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அல்லாஹ் நம்மள அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்தான். புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தொடக்கு என்பது அது ஒரு உபாதையே தவிர அதனால பெண்கள் அசுத்தம் ஆயிடுவாங்க, தீண்டத்தகாதவங்களாயிடுவாங்க, அருவறுக்கத்தக்கவங்களாக மாறிடுவாங்க, நம்ம வந்து அவங்க பக்கத்துல உட்கார முடியாது, அவங்க சாப்பிட்ட பாத்திரத்துல சாப்பிட முடியாது, அவங்க குடிச்ச தண்ணீரை குடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அறவே கூடாது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா குடிச்ச அதே பாத்திரத்துல குடிச்சது மட்டுமல்ல, அதே பாத்திரத்துல எங்க வாய் வச்சு குடிக்கிறாங்க, அவங்க எங்க வாய் வச்சு குடிச்சாங்களோ அந்த இடத்துல. அதுல இன்னொரு விஷயமா அறிஞர்கள் சொல்றாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்த அந்த பாசம், அந்த அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றும் அதுல இருக்குன்னு சொல்லி. சரி, அப்ப இந்த மாதிரி ஆதாரங்களின் மூலமாகவும், அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று படிச்ச பாடத்துல அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிட்ட இருந்து நைசா நழுவி போய் குளிச்சிட்டு வரார். அப்ப கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ ஹுரைரா என்ன பதில் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஜுனூபா இருந்தேன், அதனால உங்க கையை பிடிக்கிறதுக்கு வெக்கமா இருந்துச்சு, உங்களோட நடந்து வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருந்துச்சுன்னு சொன்னப்ப, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா அல் முஃமின் லா யன்ஜுஸ், முஃமின் எப்போதுமே அசுத்தமாக மாட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஆதாரங்களை முன்வைத்து மார்க்கம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், ஒருத்தர் சாப்பிட்ட சாப்பாடோ ஒருத்தர் குடிச்ச தண்ணீரோ அது அசுத்தமான ஒன்றாக அருவறுப்பான ஒன்றாக ஆகாது. புரியுதுங்களா? இப்ப அரபியில வந்து இதுக்குதான் சுஉருன்னு சொல்லுவாங்க. சீன் வாவ் ஹம்சா போட்டு ரா, சுஉருன். அதனுடைய பன்மை தான் அஸ் ஆர். அங்க இருக்கு பாருங்க மேல, அல் மஸ்அலத்து ஸாதிஸத்து அஸ் ஆர். அஸ் ஆர் என்பது பன்மை. அதனுடைய ஒருமை தான் சுஉருன் என்பது. சுஉருன் என்றால் எச்சில் தண்ணீர் அர்த்தம். சுஉருன் என்றால் எச்சில் தண்ணீர். எச்சில் தண்ணீர்னா தண்ணீர்ல எடுத்து எச்சில துப்புறது இல்ல. எச்சில் தண்ணீர்னா என்ன அர்த்தம்? நம்ம குடிச்சிட்டு மிச்சம் உள்ள தண்ணீர். புரியுதா? சரி, இதனுடைய சுகுருன் என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் அஸ்ஹார் என்பது. இதை நீங்க சில விஷயங்களை புரிஞ்சதுக்கு பிறகு பாடத்துக்கு வெளியில உள்ள ஒரு முக்கியமான விஷயம், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுன்னத். பொதுவா உங்க ஊர்ல, இந்தியாவில், தமிழ்நாட்டில் சாப்பிடும் பொழுது தண்ணி எப்படி குடிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீ எப்படிமா குடிப்பீங்க? வெரி குட். இந்த பாருங்க, நம்ம மக்கள் தீன்ல எதையுமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். சாப்பிட்றாங்களா, கை வந்து எச்சிக்கையா போச்சான், வீணா போச்சு. சரியா, எச்சிக்கையா போச்சு. நான் என்ன கேட்கிறேன், வீணா போச்சுன்னா எப்படியா நீ சாப்பிட்ற? ஒரு தடவை கை வச்சோன்னா கை வீணா போச்சுன்னு வச்சுங்க, அடுத்து சாப்பிடும்போது கை கழிட்டு சாப்பிடணும். சாப்பிட்ட கை வீணா போன கையா சொல்லுங்க? அசுத்தமான கையா, அருவறுப்பான கையா சொல்லுங்க? உணவு கரை அதுல இருக்கு, அவ்வளவுதானமா? இப்ப நீங்க ஊட்டி விடுறீங்க உங்க பிள்ளைக்கு. புரியுதா? உங்களுக்கு யாராவது ஊட்டுறாங்க, சாப்பிடுறீங்களா இல்லையா? கையை அசுத்தமா, சாப்பாட்டுல கை வச்ச உடனே கையை அசுத்தமா போயிருச்சு, அருவறுப்பா போயிருச்சுன்னு யார் அறிவாளி சொல்லி கொடுத்தான்? சரி, இப்ப என்ன செய்யறாங்க? இப்படி எடுக்கிறாங்க, எடுத்ததுக்கு பிறகு இப்படி வைக்கிறாங்க. என்னப்பா இது? அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அப்படியே இப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப இப்படி வச்சு இப்படி குடிக்கும் பொழுது வலது கையில குடிச்சாங்கன்னு சொல்லுவீங்களா, இடது கையில குடிச்சாங்கன்னு சொல்லுவீங்களா? இப்படி குடிக்கிறீங்கம்மா, இப்படி குடிக்கும் பொழுது இது வலது கையில் குடித்ததாக ஆகுமா, இடது கையில் குடித்ததாக ஆகுமா? இடது கையில் குடித்தார், வலது கையை கீழே வச்சிருந்தார், தாங்கிட்டு இருந்தார். அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இடது கையில குடிக்கிறவர் சைத்தான். எப்படி வாழ்த்துறாங்க ரசூல்லா? இடது கையில குடிக்கிறவருக்கு பேர் என்ன சொன்னாங்க? நீங்க வந்து ஜுப்பா போட்டு தாடி வச்சிருந்தாலும் சரி, அல்லது புர்கா போட்டு நோஸ் ஃபேஸ் போட்டு அவளியா மாதிரி உட்கார்ந்து இருந்தாலும் சரி, இடது கையில குடிச்சா ரசூல்லா, நான் சொல்லணுமா, ரசூல்லா சொல்ற பேர் என்ன? அல்லாஹ். ரசூல்லா சொல்ற பேரு சைத்தான். இப்படி குடிக்கிற இது வந்து இடது கையில குடிச்சதா பேர். சரி, நான் என்ன கேட்பேன்னு சொன்னா கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காண்டி, அல்லது என்ன இப்படி குடிப்பாங்க, நான் கேட்பேன், என்னங்க வாளிலேயே அங்க தண்ணி குடிக்கிறீங்கன்னு? வாளி வந்து ஒரு கையில தூக்க முடியுமா? ரெண்டு கையில தான் தூக்கணும். வாளிலேயே அங்க தண்ணி குடிக்கிறீங்க, இப்படி ரெண்டு கையில தூக்கி, அப்பதான் உங்களுக்கு மண்டையில போடும். நம்ம ஊர் அறிவாளிகளுக்கு இப்படிதான் சொல்லணும். அப்படி சொன்னதான் முதல்ல என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, ஒன்னு விரல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கையில உணவு கரைகள் அதிகமா இருந்துச்சு, விரலை சூப்பி கொள்ளுங்க, சூப்பிக்கிட்டா உணவு கரைகள் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் எடுத்து இப்படி குடிங்க. எப்படி உணவு பாத்திரங்களை சாப்பிட்டு முடிச்சோன்னு நீங்க கழுவுறீங்களோ அதே போல இந்த கிளாஸையும் கழுவிக்குங்க. அதே போல இந்த கிளாஸையும் சாப்பிட்டு முடிச்சோன்னு கழுவி கொள்ளுங்க. ஒருத்தர் சொன்னாரு, பெரிய அறிவாளி, ஏய் நீ என்ன, நீ சாப்பிடும் போது இப்படி வாய் வச்சு குடிச்சிடுற, அதை இப்படி வச்சுட்டா அடுத்தவர் எப்படி அதை தொடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த அறிவாளிட்ட கேட்டேன், ஏன் அறிவாளி, ஒரே தட்டுல நீனு நானும் சாப்பிடலாமா இல்லையா? சரிப்பா, ஒரு கறி இருக்கு, நான் அந்த கறியை எடுத்து பிச்சுட்டு வைக்கிறேன், நீ அந்த கறியை பிச்சு சாப்பிடுவியா இல்லையா? சால்னா ஊத்தி நான் பிசைறேன், நீ சாப்பிடுவியா இல்லையா? நீ பிசைஞ்சா நான் சாப்பிடுவேனா இல்லையா? அப்ப அறிவாளி, நான் இந்த கிளாஸ் அதே கையால கிளாஸ் தொட்டா மட்டும் ஏன் நீ தொட மாட்டேங்கிற? ரெண்டு பேரும் ஒருத்தர், ரெண்டு பேர்ல நாலு பேர் கூட சாப்பிடலாம்ல, அஞ்சு பேர் கூட சாப்பிடலாம்ல ஒரு தட்டுல? என்னமா நீங்க சாப்பிட்டு பாத்துறீங்களா வீட்டுல குடும்பமா? அப்ப அப்பெல்லாம் வந்து தட்டு அசுத்தமாவல, சாப்பாடு பிசையும்போதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, இந்த கிளாஸ்ல தொட்டா மட்டும் கிளாஸ் வந்து அசுத்தமா போயிடுதுன்னா அது எந்த அறிவாளி சொல்லி கொடுத்தா? நோ சென்ஸ், நோ சயின்ஸ், நோ சென்ஸ், ஜஹாலத், முட்டாள்தனம். புரியுதா இல்லையா? அது எப்படி எனக்கு அருவறுப்பா இருக்கு? அப்ப சாப்பிடாத பக்கத்துல உட்காந்து ஒரு தட்டுல சாப்பிடாத உங்க பிள்ளைக்கு நீங்க தீத்தி விடுறீங்களா இல்லையா? சாப்பிட்டு பிசைஞ்ச தினமா தீத்தி விடுறீங்க. இப்ப வேணா அட்வான்ஸ் வந்துருச்சு, ஸ்பூன் அளவுக்கு குத்துவீங்களா இருக்கும். என்ன கையில தானமா தீத்தி விட, கையை சாப்பிட்ட கையை, சாப்பாடு பிசைஞ்சிட்டு இருக்கிற கையை, அதனால அசுத்தமா சாப்பாடு. அப்ப உணவுக்கரை, புரியுதா இல்லையாமா? நாங்க வீட்டுல எல்லாம் ஒரு தட்டு அல்லது ரெண்டு தட்டு, ஒன்னு
ஒரே நேரத்தில் எங்க அத்தா அம்மா அண்ணன் தம்பி ஒன்னா சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா முன்ன பின்ன அடிச்சினாலும் கூட ஒரு தட்டுலயே நாங்க நாலு பேரும் சாப்பிடுவோம். நான் சாப்பிட்ட அத்தா சாப்பிட்ட தட்டா இருக்கும், நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ட தட்டா இருக்கும், தம்பி சாப்பிடுவான். அண்ணன் சாப்பிட்ட தட்டா இருக்கும், நான் சாப்பிடுவேன். அம்மா சாப்பிட்ட தட்டா இருக்கும், நான் சாப்பிடுவேன். இப்ப இந்த ஊர்ல இந்த காலத்துல முடியுமா? உங்க புள்ள கால் மேல கால் விடாமா, பிளீஸ் ரிமூவ் அண்ட் கிவ் மீ த நியூ பிளேட் அப்படின்னு ஒரே குத்தா குத்தணும். பரவாயில்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. புரியுதா இல்லையாம்மா? கேட்டா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காஃபிருங்க கலாச்சாரம் எல்லா விஷயத்துக்கு வருவோம். அப்ப நம்ம வந்து அந்த உணவுக்கரை பற்றுச்சுன்னா எப்படி சாப்பிட்ட பொருள்களை கழுவுறோமோ அதே போல இந்த கிளாஸ் கழுவிக்க போறோம். முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசியில இதை வந்து முதல் முதல்ல பழக்கி கொடுத்தது யாரு தெரியுமா? இப்படி வச்சு குடிக்கிறது, வாளி மாதிரி குடிக்க தூக்குறதுக்கு இதை தப்லீக்காரங்க பழக்கி விட்ட சுண்ணத்தது. நீங்கள் என்ன செய்யுங்கள், இப்படி வைத்து குடியுங்கள். இவர் என்ன ரசூல்லாக்கு தெரியாத இவர் சொல்ல வந்துட்டாராக்கும். இந்த சப்ளிக் ஜமாத்துக்கு வேலை என்னன்னா இவங்க புதுசு புதுசா உள்ளார சேர்த்துக்கிட்டே இருக்கிறதா, ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா வேலை. பாவம் அப்பாவிங்க அவங்க, உண்மையிலேயே அறியாத மக்கள். குறை சொல்ல நானு, காரணம் என்ன? மார்க்கத்தை படிக்கிறது இல்லை, இல்ம தேடுறது இல்லை. சரி, இப்ப என்ன செஞ்சாங்க? இப்படி விச்சார ஆரம்பிச்சாங்களா, அப்புறம் இப்படி விச்சார ஆரம்பிச்சாங்களா, கடைசியில கை தனியா இப்படி இப்படிதான் முடிப்பாங்க. இப்ப பெரும்பாலும் முஸ்லிம்களை பாருங்க, 90% எனக்கு தெரிஞ்சு கல்யாணங்கள்ல பொது இடங்கள்ல சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது இடது கையில தான். சரி, சாப்பிட்டே முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, இப்பயாவது சரி ஒரு 30 seconds ஆகாது கையை கழுவிட்டு வந்து தண்ணி குடிக்கிறது, அப்ப கூட இடது கையில் எடுத்து குடிக்கலாம். இப்படி குடிக்க ஆரம்பிச்சு குடிக்க ஆரம்பிச்சு நம்ம பெரிய மேடம் சொன்ன மாதிரி இப்படி போயிடும், கை ரெண்டுத்துக்கு மேடையில ஒரு 10 inches இடைவெளி போயிடும். அப்புறம் இப்படி போயிடும், எதுக்கடா இப்படி சும்மா தூக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் சும்மா வச்சுக்கிட்டு இப்படியே குடிச்சு முடிச்சிட வேண்டியதுதான். கடைசியில தண்ணியை இப்படி குடிக்க ஆரம்பிச்சு இடது கையில பழகி அப்புறம் டீ காஃபி எல்லாமே ஆகி போயிடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த வெள்ளக்காரர் இருக்கான் பாருங்க, சிகரெட்டு வலது கையில வச்சு ஊதுவான், சிகரெட் இருக்குல்ல வலது கையில வச்சு ஊதுவான், டீ காஃபி எல்லாம் இடது கையில வச்சு குடிப்பான். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியது. அப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அதாவது சுண்ணத்துக்கு எதிரான ஒரு பழக்கம் ஷைத்தான் அதை மக்களுக்கு மத்தியில பரவலாக்கி பரவலாக்கி குற்ற உணர்வே, தான் எவ்வளவு பெரிய தப்பு செய்யறோங்கிற அந்த உணர்வே இல்லாம ஆக்கிட்டான். ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க, இஹ்ராம் ட்ரெஸ்ல இருப்பாங்க, ஜம்சம் தண்ணியை குடிப்பாங்க இடது கையில வச்சுக்கிட்டு, கையில வலது கையில செருப்பை வச்சிருப்பாங்க, இடது கையில ஜம்சம் தண்ணி எழுதி குடிப்பாங்க. யோசிச்சு பாத்தீங்களா, எப்படி அவன் ஜம்சம் தண்ணியை குடிக்கும்போது கேட்கற துவா கபூல் ஆகும்? எல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. அதனாலதான் மார்க்கத்துல நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், இதை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத், ரப்பி ஸிதனி இல்மா. ஆகவே மனிதர்கள் சுத்தமானவர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களில் அவர்கள் தொழக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, தொழுகை இல்லாத நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய எச்சில் அதாவது அவங்க குடிச்ச தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான், அதுக்குண்டான ஆதாரங்களை பார்த்தோம். அதே போல இந்த மிருகங்கள், மனிதர்கள் அல்லாத மிருகங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. புரியுதா? மிருகங்கள்ல அந்த கால்நடைகள்ல நாம் எதனுடைய மாமிசத்தை கறியை சாப்பிடுவோமோ, அது பறவையாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஆடு மாடு போன்ற மிருகங்களாக இருக்கட்டும், இப்படி எதனுடைய மாமிசத்தை நம்ம சாப்பிடுவோமோ அது வாய் வச்சு சாப்பிட்டதும் குடிச்சதும் சுத்தமானது தான், அசுத்தமானது கிடையாது. இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு, ஆடு வந்து குடிச்சிருச்சு, நம்ம குடிக்கலாமானா? நீங்க தான் மனசு குடிச்சதே குடிக்கிறது இல்லை, நீங்க என்ன ஆடு குடிச்சதை குடிக்க போறீங்க? புல்ல குடிச்சதே நீங்க குடிக்க மாட்டீங்க. என்ன, எனக்கு அவ்வளவு கோவம் வருது, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சரியான கோவம் வருது, என்னடா இப்படி மாறி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிலங்க ஒருத்தி குடிச்சதை இன்னொருத்தி குடிக்க மாட்டாங்கிறாங்க, எல்லாதான் போதுமானம், என்ன எல்லாம் பொறுக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்நியர்களுடைய கலாச்சார தாக்கம் விஷயத்துக்கு வாங்க. என்ன சொன்னப்ப ஆடு குடிச்சிருச்சு, நம்ம அதை தூக்கி போடணும்னு அவசியமா? அவசியமே கிடையாது, சுத்தமானதை அப்படியே குடிக்கலாம். மாடு குடிச்சிருச்சு, ஒன்றும் கிடையாது. என்ன, நம்ம பழகாதனால நமக்கு ஒரு அருவறுப்பா தெரியுது. புரியுதா இல்லையா? ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து இந்த கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி, சும்மாவே எக்ஸ்ட்ராவே, ஏன்னா அவ்வளவு சாப்பாடு தின்னு 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 கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. இதே இது தண்ணி இல்லாத இடத்துல போய் மாட்டுங்க, அப்ப தெரியும். ஒரு பாட்டில் தண்ணி 100 ரூபா 200 ரூபா 300 ரூபாய்க்கு காலம் ஆகி போயிடும். இப்ப முன்னாடி எல்லாம் வந்து வீட்டுல வந்து அடிப்பைப்பை அடிப்போம், அப்படி எடுத்து குடிச்சிட்டு போவோம், அதை பாட்டில நொப்பிட்டு போவோம், புரியுதா இல்லையா? இப்ப கடைசியில என்ன ஆகி போச்சு, காலம் பாட்டில் தண்ணி வாங்கினாதான் குடிக்கணுங்கிற காலம் ஆகி போச்சு. நல்லா பாதுகாக்கணும். அப்ப அதனால நமக்கு வந்து அருமை தெரியறது இல்லை. அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மத் ரப்பி ஸிதனி இல்மா. சரி, அப்ப நம்ம கால்நடைகள் அதே போல எதனுடைய மாமிசத்தை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பறவைகள் வாய் வச்சு குடிச்சதுனாலையும் தண்ணீர் அசுத்தமாயிடுது, அதனுடைய எச்சில் பட்ட தண்ணீரும் சுத்தமானதான். இதுல அறிஞர்களுக்கு மத்தியில எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதுல எதனுடைய மாமிசத்தை நாம் சாப்பிடுகிறோமோ, அது பறவையோ கால்நடைகளோ, அதனுடைய எச்சில் தண்ணீர்ல பட்டுருச்சுன்னா, அதாவது அது வாய் வச்சு குடிச்சிட்டா அந்த தண்ணீர் அசுத்தமாவாது என்பதுல மாற்று கருத்து கிடையாது. எந்த பிராணிகளை நம்ம சாப்பிட மாட்டோமோ, எந்த பிராணிகளை, அந்த கீரி கிழித்து தீங்கக்கூடிய மிருகங்கள் மாதிரி, அதே போல தன்னுடைய கால்களால் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கழுகு போன்ற, கழுகு ஆந்தை போன்ற மிருகங்கள் மாதிரி, இந்த பிராணிகளுடைய எச்சில் பட்ட தண்ணீரோ, புரியுதா, எச்சில் பட்ட பொருள்களோ, இதுலதான் அறிஞர்களிடத்துல இரண்டு கருத்துகள் இருக்கு. அறிஞர்கள் ஒரு கூட்டத்தார்கள் பூனையை தவிர மிச்சம் எந்த பிராணியா இருந்தாலும் சரி, இந்த கீரி கிழித்து திஞ்சக்கூடிய, அதாவது நம்ம எந்தனுடைய மாமிசத்தை நம்ம சாப்பிட மாட்டோமோ அந்த மாதிரியான பிராணிகள், பூனையை தவிர மற்ற பிராணி குறைந்த அளவு தண்ணீர்ல எதுல வாய் வச்சாலும் சரி அந்த தண்ணீர் வீணா போயிடும், அதை நம்ம குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, புரியுதா? சரி, ஆனா இந்த கருத்து அவ்வளவு ஏற்றமான கருத்து கிடையாது. ஏற்றமான கருத்து என்ன, சிறந்த கருத்து என்ன, தண்ணி கொஞ்சமா இருந்தாலும் கூடவா இருந்தாலும், புரியுதா, இந்த வகையான பிராணிகள் வாய் வச்சிட்டாலும் அந்த தண்ணி அசுத்தமாகாது. இந்த மாதிரியான பிராணிகள் வாய் வச்சிட்டாலும் அசுத்தமாவாது. குறைந்த அளவு தண்ணீரா இருந்து அது வாய் வச்சு குடிச்சதுனால தண்ணில நாத்தம் ஏற்பட்டுருச்சு. இப்ப இந்த சிங்கம் மாதிரி மிருகங்கள் இருக்குல்ல, அதனுடைய வாய் பயங்கரமா ஸ்மெல் எடுக்கும், அப்ப அது நக்கி தண்ணி குடிச்சிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் அந்த குறைஞ்ச லோட்டால உள்ள தண்ணீர்ல பயங்கரமா வீச்சு அடிச்சிருச்சு. அந்த மாதிரி இருந்தா மட்டும் நீங்க விட்டுற வேண்டியது, புரியுதா? அப்படி இல்லாம அது நக்கி குடிச்சிருக்குது, தண்ணி வந்து நாத்தம் அடிக்கல, இப்படி எடுத்து போந்து பாக்குறீங்க, எந்த விதமான கெட்ட வாசமா அருவறுப்பான வாசம் வரலன்னு சொன்னா, இந்த தண்ணி சுத்தமான தண்ணி தான், நீங்க பயன்படுத்தலாம். குறைந்த தண்ணீரா இருந்து இந்த மாற்றம் ஏற்படலைன்னு சொன்னா தண்ணி சுத்தமானதா, மாற்றம் ஏற்பட்டுட்டா பிரச்சனையே கிடையாது, மாற்றம் ஏற்பட்டுட்டா அசுத்தமா போயிடும். சரி, ஆமா. இதே இது அதிக அளவு தண்ணீரா இருக்கு, அந்த ரெண்டு குள்ளத்தையும் சொன்ன பாருங்க, ரெண்டு குள்ளாவுடைய அளவு அந்த 160.500, அந்த லிட்டர் அளவுக்குள்ள தண்ணீரா இருந்தா அதை பார்க்க வேண்டியதே கிடையாது, அந்த தண்ணி எப்போதுமே சுத்தமான தண்ணீராகவே இருக்கும், புரிஞ்சுச்சா? இப்ப இதுல முன்னாடி சொன்ன அறிஞர்கள் பூனையை மட்டும் பரவாயில்லைன்னாங்க, மற்ற பிராணிகள் வாய் வச்சா கெட்டு போயிடும் சொன்னாங்கல்ல, நம்ம என்ன சொல்றோம், பூனைக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் மற்ற பிராணிகளுக்கும். பூனையும் எந்த மாதிரி பிராணி தான், கீரிகிழித்து தீங்கக்கூடிய தன்னுடைய கடவாய்ப்பற்களால கவ்வி பிடிச்சு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பிராணி தான் அப்படின்னாங்க. அப்ப இந்த சட்டம் தான் எல்லா பிராணிகளுக்குமே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் காடுகளுக்கு போனாங்க, காடுகள் வழியா பயணம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தூர தூரமா பயணம் செய்யும் பொழுது பாலைவனங்கள்ல காடுகள்ல மழையில தேங்கி இருந்த தண்ணீர், அந்த தண்ணீர்கள்ல ஒழு செஞ்சிருக்கிறாங்க, அந்த தண்ணீரை குடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் குடிச்சிருக்கிறாங்க, ஒட்டகங்கள் குடிச்சிருக்குது, புரியுதா? அப்ப அந்த தண்ணீர்கள்ல கண்டிப்பா மிருகங்கள் குடிச்சிருக்குமா குடிச்சிருக்காதா? அப்ப மிருகங்கள் குடிச்சதுனாலேயே அந்த தண்ணீர் அசுத்தமாக இருந்திருக்குமே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒழு செஞ்சிருக்க மாட்டாங்க, குடிச்சிருக்க மாட்டாங்க. எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி தேங்கி கிடந்த அந்த குட்டை தண்ணீர்களில் இருந்து குடிச்சிருக்கிறாங்களோ, ஒழு செஞ்சிருக்கிறாங்களோ, அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அங்க வந்து மிருகம் குடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன், அந்த தண்ணீர் இருக்கிற இடம் பாலைவனங்கள்ல காடுகள்ல இருக்குது, கண்டிப்பா சுற்றி மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்ப அதனால மிருகங்கள் தண்ணீரை தேடி இயற்கையா கண்டிப்பா வரக்கூடிய வழக்கம். அதுங்களுக்கு அந்த தண்ணீரை விட்டா வேற தண்ணீரும் கிடையாது. அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாச்சும் மிருகம் குடிச்சிருக்கா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செஞ்சதும் கிடையாது. தாராளமா அந்த தண்ணீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்ப பாருங்க, இந்த பூனையை பத்தி வரும் பொழுது, இப்ப பொதுவா நம்ம வீட்டுல பூனை வந்தாலே என்ன செய்வோம், ஓங்கி மண்டையில ஒரே கொட்டு போடுன்னு சொல்லிட்டு என்ன. ஆனா அரபுகள்ட்ட அப்படி கிடையாதுங்க, பூனைக்கு வச்ச பால் எடுத்து அவங்களும் குடிப்பாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்குன்னா, கப்புல பாயசத்தை பண்ணி பூனைக்கு கொடுத்துட்டு அதே பாயசத்தை அவங்க இந்த பக்கம் குடிப்பாங்க. இந்த சயின்ஸ் ஒன்னு எழுதி வைக்கிறான் பாத்தீங்களா, அவன் எதெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் வந்து அப்படியே வேத வாக்கா ஆயிடுது இன்னைக்கு மக்களுக்கு. அவன் இதை சாப்பிடுனா உடனே இதை சாப்பிடுவாங்க, ஓட்ஸ் சாப்பிடனா எல்லாம் ஓட்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான், என்ன இது சாப்பிடாதான் இது பிரச்சனை ஒண்ணு விட்டுறான். எதை எடுத்தாலும் என்னன்னு, அல்லா சொன்னா ரசூல்லா சொன்னா நவுற மாட்டானே கல்லு மாதிரி இருப்பான். எவனாவது ஒருத்தன் டாக்டர் இப்படி கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அப்படி இதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் சொல்லிட்டார். என்ன அவனுக்கு காசு கொடுத்தா எதை வேணாலும் சொல்ல போறான், டாக்டருக்கு காசு கொடுத்தா எதை வேணாலும் சொல்ல போறான், இல்ல அவனுக்கு எதை படிச்சு கொடுத்தாங்களோ அதை சொல்ல போறான். ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், என் நண்பர்கிட்ட, ஏன் டாக்டர் இந்த மாதிரிலாம் சரி முஃப்தி சாஹாம் எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு எதை சொல்லித்தரானோ நாங்கள் சொல்ல போகிறோம், நாங்களாவா சிந்திச்சு பேசுகிறோம் இல்லையே இல்லையே. அவங்க ஒத்துக்கிட்டா இருப்பாருங்க, எங்களுக்கு கிளாஸில் எதை மண்டையை கழுவுறானுங்களோ நாங்கள் அதே போல வந்து உணர்வோம். புரியுதா, நாங்களே இனிமே நாங்களா இனிமே சிந்திச்சு புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாதான் எங்கள் அறிவை வச்சு நாங்கள் பேச முடியும். எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல என்னத்தை உளர்னானுங்களோ நாங்க அப்படியே கொட்டுவோம், அதனால எங்க பேச்சுனா நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் விஷயத்துக்கு வாங்க. அப்ப இந்த பூனையை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பூனை வாய் வச்ச தண்ணீரை குடிச்சிருக்கிறாங்க, பூனை வாய் வச்சு சாப்பிட்டத சாப்பிட்டுக்கிறாங்க. அப்ப அது அசுத்தமானதாக இருந்திருக்கும் ஆனால் கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருப்பாங்க. புரியுதா, மேலும் சொன்னாங்க இந்த பூனையுடைய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அது எப்போதுமே உங்க வீட்டுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அப்ராணி பிராணி அது. புரியுதா, அப்ப அது வாய் வச்சுட்டாலே தண்ணி வந்து பயன்படுத்துவதற்கு குடிப்பதற்கு தகுதியற்றதா போயிடும் அல்லது உணவு வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு இருந்தா பெரிய சிரமமாகி போயிருக்கும். வீட்டில் வளர்க்க முடியுமா, அதை வளர்க்க முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா, இந்த உம்மத்துக்கு எதெல்லாம் சிரமமோ அதெல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மன்னிச்சு நீக்கிட்டான். புரியுதா, சரி. அப்ப இதே அடிப்படையில தான் எல்லா மிருகங்களையுமே எடுத்துக்கொள்றாங்க, அன்லஸ் அதுல அதனுடைய துருவாடை வந்து விட்டாலே தவிர, வந்துட்டு அப்ப மட்டும் நம்ம தவிர்த்து கொள்ளணும். புரியுதா, சரி. இது போக அடுத்து ரெண்டு பிராணிகள், இந்த கீரி கிழித்து தீங்கக்கூடிய எதனுடைய மாமிசத்தை நம்ம சாப்பிட முடியாதோ அந்த மாதிரி பிராணிகள்ல ரெண்டு பிராணிகளை மட்டும் நீக்கிறாங்க, ஒன்று நாய் இன்னொன்று பன்றி. இந்த நாய் பன்றியை பொறுத்த வரைக்கும் இந்த நாய் வாய் வச்சுட்டாலும் நம்ம சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது, அசுத்தமா போயிடும். அதே போலதான் பன்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாயை பத்தி சொல்லும் பொழுது, நாய் வாய் வச்சுட்டாலே அதை நீங்க தண்ணியை ஊத்திட்டு அந்த பாத்திரத்தை கழுகுங்க, முதல் தடவை மண்ணை வச்சு தேய்ச்சி கழுகிட்டு அதுக்கப்புறம் ஏழு தடவை கழுவுங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புரியுதா இல்லையா. இப்ப பாருங்க, உலகத்துல இந்த அறிவியல் பத்தி மக்கள் பேசுறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ், இன்றைக்கு இந்த அறிவியல்ல சொல்றாங்க, நாய் ஒரு பாத்திரத்துல நக்கிருச்சுன்னா அந்த நாயினுடைய நாவல உள்ள கிருமி இருக்கு பாருங்க, சாதாரணமானது கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கடுமையான ஒரு நோயில ஒருத்தர் போறாரு, அந்த நோயை கொஞ்சம் கொஞ்சமா என்ன என்ன என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த டாக்டர் கேக்குற கேள்வி என்ன, உங்க வீட்டுல நாய் வளர்க்குறீங்களான்னு கேக்குறாரு. ஆமான்னு சொன்ன உடனே அந்த நாய் நக்குனதுல இருந்து உண்டான உணவு உங்க உடம்புக்குள்ளார போயிருக்குது, அந்த கிருமி தாங்க இது வேலை செஞ்சுட்டு இருக்கு, எந்த மாத்திரை கொடுத்து சரியாவும் எவ்வளவு அல்ல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசக்கூடியது எங்க இருந்து பேசுறாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீல இருந்து பேசுறாங்க. புரியுதா இல்லையா, நாயினுடைய எச்சில் அவ்வளவு மோசமானது. ஆனா வெள்ளக்காரன் பாருங்க, மூஞ்சில வச்சு தரவு தரவு தடைப்பான், ஐயோ கேவலமா இருக்கும், நல்லா பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? மனிதர்களுடைய எச்சிலாம் கெடுதின்ட்டான். புரியுதா? மனிதனுடைய எச்சிலாம் சோப்பா, அதாவது என்னென்னமோ, நாயே நல்ல நக்கு, நீ அவனை நக்க, அது உன்னை நக்கட்டும். ஐயோ பாத்தீங்கன்னு வச்சுங்க, என்னடா மனுஷனுலா இவனுங்கன்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வாங்க. அப்புறமா இந்த பன்றி, பன்றியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாவே அது நஜிஸ். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சாப்பிடக்கூடாத மிருகங்களை சொல்லும் பொழுது ஒரு லிஸ்ட சொல்லிக்கிட்டே வர்றான். புரியுதா? ஆயத்து வந்து இங்க இருக்கு, சூரத்துல் அன்னஆம்ல 145வது வசனம். சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி அல்லாஹு தஆலா விவரிக்கும் பொழுது அதுல சொல்றான், அவ் லஹ்ம கின்ஸீரின், பன்றியுடைய மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது. ஃபஇன்னஹு ரிஜ்ஸுன், இந்த பன்றியே ஒரு அசுத்தமான பிராணி, பன்றியே ஒரு அசுத்தமான பிராணி சொல். அப்ப இந்த மிருகங்கள் வாயு வச்சதுல எந்த மிருகமா இருந்தாலும் மார்க் அடிப்படையில தப்பு கிடையாது. பெரிய அளவு தண்ணீரா இருந்தா அளவே பிரச்சனை கிடையாது. சிறிய அளவு தண்ணீரா இருந்துச்சுன்னா நிறமோ ருசியோ வாடையோ மாறாத வரைக்கும் எந்த மிருகம் வாயு வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பன்றி நாய் சின்ன பாத்திரங்களை தண்ணி வச்சு குடிச்சிருச்சுன்னு சொன்னா அது வந்து அசுத்தமாயிடும். பெரிய குளம் இருக்குது, குட்டை இருக்குது, ஏரி இருக்குது, அந்த 160 லிட்டருக்கு மேல உள்ள அளவு இருக்குதுங்களா இல்லையா, அதுல வந்து பிரச்சனை கிடையாது. ஈவன் வந்து பன்றி குடிச்சிட்டு போயிட்டாலும் கூட, நாய் குடிச்சிட்டு போயிட்டாலும் கூட, தண்ணி அதிகமா இருக்கிறதுனால அதுல வந்து நஜாசத்து ஏற்படாது. குறைந்த தண்ணீர்ல தான் அது பிரச்சனையை ஏற்படுத்தும்.